மனிதன் வாடும் இடமாக இந்த பூமி அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பூமிக்கு அப்பால் மனிதன் வாடக்கூடிய இடமாக அகிலங்களில் எதுவும் கிடையாது. இது வேதவாக்கு. வசிக்கத்தக்க இடம் என்பதற்கான பொருள், தண்ணீர் வேண்டும். எங்காவது நாம் ஒரு இடத்திற்கு வீடு குடிப்போகின்றோம், வீடு கட்டப்போகின்றோம் என்று நாம் முனைவோமையானால் முதலில் அங்கு தண்ணீர் இருக்கிறதா என்று பார்ப்போம். நல்ல தண்ணீராக இருக்கிறதா என்று பார்ப்போம். தண்ணீர் நமக்கு விசாலமாக கிடைக்கக்கூடியதாக இருக்கிறதா என்று பார்ப்போம். அந்த தண்ணீர் கிடைத்துவிட்டால் மிகப்பெரும் மகிழ்ச்சி. அந்த வீட்டில் குடிபோவதோ அல்லது அந்த இடத்தில் வீடு கட்டுவதோ நமக்கு மிகவும் அழகான ஒரு விஷயமாக இருக்கும். உணவு வசதிகள் எப்படி என்று பார்ப்போம். உணவுக்கு நீண்ட தூரம் நாம் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நடைப்பயணத்திற்குள்ளாக அந்த உணவு வகைகளை நாம் பெற முடியும் என்ற அந்த ஒரு சுகமும் நமக்கு இருக்கும் பொழுது அந்த இடம் நமக்கு குடியேறுவதற்கு வசதியான இடமாக நாம் பார்க்கிறோம். நம்முடைய அடிப்படை தேவையாக காற்றும் தண்ணீரும் உணவும், உங்களுடைய வாழ்க்கை வசதிகள் அனைத்தும் இதில் அடங்கியிருக்கின்றன. மனநிறைவோடு நாம் குடிபோகக்கூடிய அந்த இடங்களில் காற்று சுத்தமாக இருக்கின்றதா, தண்ணீர் விசாலமாக கிடைக்கிறதா, உணவு வகைகள் கை கெட்டக்கூடிய தூரத்தில் இருக்கிறதா, இந்த மூன்றும் அமைந்துவிட்டால் அந்த இடம் வாழ்வதற்கு உரிய இடமாக நாம் பார்க்கிறோம். வாழ்க்கை முழுமையிலுமே இந்த மூன்றும் அவசியம் என்பதை நீங்கள் அறிய வேண்டும். இந்த மூன்றுமே வானத்திலிருந்து இறங்குகிறது என்பதை நாம் தெளிவாக என்று உணர வேண்டும். என்னுடைய மனதின் சுகத்திற்கும் என்னுடைய வாழ்க்கை முழுமைக்கும் ஒரு வசதியான இருப்பிடமாக நான் இந்த பூமியை வாழும் இடத்தை கருதினேயானால் காற்று வானத்திலிருந்து இறங்குகிறது, தண்ணீர் காற்று மேகமாக மாறி தண்ணீராக உருவாகி பின்னர் பூமிக்கு இறங்குகிறது. இந்த காற்றிலும் தண்ணீரிலும் வெளிச்சத்திலும் பூமி இயக்கம் பெற்று உயிர் பெற்று விளைச்சல்களை பசுமையை நமக்கு அது ஆகரமாக ஆக்குகிறது. இன்னும் அதில் நிழலும் உண்டு, குளிர்ச்சியும் உண்டு. அங்கிருந்து இறங்கக்கூடிய அந்த தண்ணீர் பூமியில் ஊற்றாகவும் பெருகக்கூடியதாக இருக்கின்றது. பூமிக்கு அந்த நீர் அவசியம். பூமி குளிர்ச்சியாக இருக்கும் பொழுது நீர் பூமி மட்டத்தில் இறங்குகின்றது. அந்த நீரானது பூமியின் விளைச்சலுக்கு ஏதுவாகிறது. மழை நீர் பூமிக்குள் செல்வதில்லை, மழை நீர் அந்த பூமியை கழுவுகின்றது. அவ்வளவுதான், பூமிக்கு தூய்மையை அளிக்கிறது மழை நீர். பெரும் வெள்ளம் ஏற்படுகின்றது, பூமியை இன்னும் அதிகமாக கழுவுகின்றது. ஏனென்றால் மனிதனுடைய கழிவுகளும் மனிதனுடைய உரங்களும் மனிதன் அங்கு தெரிஞ்சிருக்கக்கூடிய இரசாயனங்களும் எருக்கள் என்ற அறிவை கொண்டு அவர்கள் பாற்படுத்தியிருக்கக்கூடிய அந்த மண் தூய்மைப்படுத்தப்பட வேண்டி வெள்ளங்களும் அவ்வப்போது ஏற்படுகின்றன. அதில் விளைந்திருக்கும் பயிர்களையும் நாசமாக்கி கொண்டு போகின்றது. இது அவ்வளவும் மனிதனுக்கு உகந்தது அல்ல. இறைவன் அந்த விளைச்சல்களை நீக்கி மண்ணையும் தூய்மையாக்கி வளமுள்ளதாக்கி அடுத்த போகத்திற்கு அதை தயார் செய்கின்றான். வானத்திலிருந்து நீர் மழை நீர் பூமியின் மீது விழுந்து அதனை ஈரமாக்குவது மட்டுமல்ல அதற்கு உயிரையும் கொடுக்கின்றது. அதனுடைய அசுத்தத்தை தூய்மையாக்குவதன் காரணமாக இன்னைக்கு நாம் உயிர் வாழணும்னு சொன்னால் நம்முடைய அசுத்தங்கள் நீக்கப்பட வேண்டும், அசுத்தங்களின் காரணமாக விளையக்கூடிய நோய்கள் நீக்கப்பட வேண்டும். நான் உயிர் வாழ சுகமான உயிரோட்டத்தை கொண்டு வாழ்வதற்கும் என் காலத்தவணை முடியும் வரையில் நான் என்னுடைய வாழ்க்கையில் அழகை நான் ரசிப்பதற்கும் இயற்கையினுடைய ரம்மியத்தை நான் ருசிப்பதற்கும் கண்களும் இருதயமும் குளிர்ச்சியாக நான் வாழ்வதற்கும் பூமி வளமிக்கதாக இருக்க வேண்டும், செழிப்பாக இருக்க வேண்டும், வெயில் படக்கூடாது, நிழல்கள் அமைய வேண்டும், வானம் பொழிய வேண்டும், பூமியிலிருந்தும் கூற்றுக்கள் பெருக வேண்டும், எங்கு பார்த்தாலும் பசுமை இருக்க வேண்டும், ஒவ்வொரு மண் துகளும் தானியங்களாக மாற வேண்டும், ஒவ்வொரு விளைச்சலும் அதில் எந்த கேடும் இல்லாமல் பெருக வேண்டும். இதில் சில பகுதிகள் நமக்கு நிறைவேறி கொண்டிருக்கின்றன. உணவு இல்லை என்று இருக்கும் பொழுது நாம் உணவு வேண்டும் என்று விரும்புகின்றோம். விலைவாசி உயரும் பொழுது நம்முடைய தகுதிக்கு, நம்முடைய பொருளாதாரத்தினுடைய தகுதிக்கு ஏற்றவாறு அவை மலிவடைய வேண்டும் என்று விரும்புகின்றோம். இந்த விருப்பம் இறைவன் அளித்த விருப்பமாகும். உங்களுடைய இருதயத்தில் இறைவன் சதா சர்வ நேரமும் பேசிக் கொண்டிருக்கின்றான். எண்ணம் என்பது ஒன்று மட்டும்தான், தேவை என்பது சுகத்திற்கான அனைத்து தேவைகளும். என்னுடைய சுகத்திற்கு என்னென்ன தேவைகள் வேண்டும் என்று நான் கேட்பதற்கு முன்பாக அந்த சுகம் என்பது உடல் சார்ந்ததா மனம் சார்ந்ததா என்று கேட்டால், அந்த சுகம் என்பது மனம் சார்ந்தது, உடல் சார்ந்தது அல்ல. ஒரு சின்ன வலி ஏற்பட்டாலும் நெகத்தில் நெகசுத்தி என்று கூறுவோம், அந்த வலி ஏற்பட்டாலும் வலியை உணர்வது மனம்தான். ஒரு நாள் இரண்டு நாள் பொறுத்து கொண்டேன், மூன்றாவது நாள் இன்னும் பெரும் கஷ்டமாக இருக்கின்றது, வலி அதிகமாகவில்லை ஆனால் இது போகவில்லை, எப்பொழுது போகுமோ தெரியவில்லையே, சீக்கிரம் ஆரமாட்டேன் என்கிறதே என்று மனம் அங்கலாய்க்கிறது. இந்த எண்ணம், மனதில் இருக்கக்கூடிய இந்த எண்ணம் நன்மையாகவும் அழகானதுமாகவும் இருக்குமானால் நான் சுகத்தோடு வாழ்கின்றேன். அந்த எண்ணத்தில் எப்பொழுது எனக்கு ஆற்றாமையும் அவசரமும் விரக்தியும் ஏற்பட்டுவிடுகின்றதோ அப்பொழுது நான் நோய் வாய்ப்பட்டிருக்கின்றேன். பொறுமையோடு இருக்கும் வரையில் எனக்கு நோய்கள் இல்லை, பொறுமை குறையும் பொழுது நான் நோய் வாய்ப்பட்டிருக்கின்றேன். எண்ணத்தின் தூய்மையில் நான் வாழ்கின்றேன், சுகமான வாழ்க்கை வேண்டும். அந்த சுகத்திற்கு நீங்கள் ஒரு பொருள் வடிவம் கொடுக்க முடியுமா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை. சுகம் என்பது உணர்வாகும், அந்த உணர்வு மனம் சம்பந்தப்பட்டது. அந்த மனதில் கவனம், பொறுமை இந்த இரண்டு இருந்தால் மட்டும்தான் நான் அனுபவிக்க வேண்டியது என்ன என்பது தெரியும், அனுபவித்துக் கொண்டிருப்பது நான், செயல்பட்டுக் கொண்டிருப்பது என்ன என்பது எனக்கு தெரியும். என்னுடைய எண்ணம் அழகான எண்ணமாக அங்கு விதைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த அழகான எண்ணம் என்னுடைய உடல் உழைப்பில் இல்லை, உடல் ஓய்வில் அமைந்திருக்கின்றது. பட்டினி கிடப்பதில் இல்லை, உணவு உட்கொள்வதில் அமைந்திருக்கின்றது. உணவுடைய அளவீட்டில் இல்லை, அதனுடைய தரத்தில் அமைந்திருக்கின்றது. அந்த தரம் என்பது சுவை, அதை சாப்பிட்டதும் வயிற்றுக்கு எந்த விதமான பிரச்சனையும் ஏற்படக்கூடாது. இதெல்லாம் உங்களுடைய இருதயத்தில் இருக்கிறது அழகான செய்திகளாக. ஆனால் எனக்கு அறிவு என்ற ஒன்று கற்பிக்கப்படுகிறது. அந்த அறிவு என்னவென்றால், நீங்கள் இவ்வளவுதான் சாப்பிட வேண்டும், இந்த நேரத்தில் சாப்பிட வேண்டும், இது சாப்பிட்டால் நல்லது, அது சாப்பிட்டால் கெட்டது, இந்தெந்த உணவு வகைகள் நீங்கள் காலையில் எடுத்துக்கொள்ள வேண்டும், இந்தெந்த உணவுகள் நீங்கள் பகலில் எடுத்துக்கொள்ள வேண்டும், இரவு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நாம் மனிதர்களால் கற்பிக்கப்படுகின்றோம். நமக்கு உணவு என்பது பசிக்கும், ருசிக்கும், வாசனைக்கும், பார்வைக்கும், தொடுதலுக்கும் உரியதாக இருக்கிறது. தொட்டு பார்க்கும்போது உணவு கெட்டுக்குதான் தெரியுது, பார்க்கும்போது அதனுடைய அமைப்பு சரியில்லை என்று படுகின்றது, நுகர்ந்து பார்க்கும்பொழுது உணவு கெட்டுவிட்டது என்று தெரிகின்றது, சுவைத்து பார்க்கும்போதும் கெட்டுவிட்டது என்று தெரிகின்றது. எல்லா வகையிலும் நன்மை தீமைகள் அறிவிக்கப்படுகின்றன. இது உங்களுக்கான உணவா இல்லையா என்பது. எல்லாவற்றுக்கும் மீறி பசி இருந்தால் சாப்பிடுங்கள். அந்த பசி என்பது ருசியின் அடிப்படையில் தான். உங்களுக்கு ருசி உருவாகும் பொழுது மட்டும்தான் உங்களுடைய தேவைகள் அங்கு நிச்சயமாக அவசியமாக்கப்படுகிறது. ருசி இல்லாதவரை பசி இல்லை. இன்னைக்கு பசிக்குது, சரி சாப்பிடுவோம் வாங்க, அங்கே போயிட்டு என்ன சாப்பாடு இருக்குது, என் ருசி கேட்ட சாப்பாடு தான் நான் பார்க்குறோம். பசிக்கிறதுனால கண்டதை சாப்பிட போகிறதில்லை. அந்த ருசிக்கு என்ன தேவையோ அதை கொடுத்தால் மட்டும்தான் அது இருதயத்துக்கும் வயிற்றுக்கும் நிறைவான மனதிற்கும் நிறைவான ஒரு உணவாக இருக்குமே தவிர பசித்து விட்டது என்பதன் காரணமாக நாம் சாப்பிடுவதில்லை. ருசி மிக முக்கியம். உணவு என்பது ருசி சம்பந்தமானது, உணவு என்பது பொருள் அடிப்படையினுடைய அளவு சம்பந்தமானது அல்ல. இன்று நாம் உட்கொண்டு கொண்டிருக்கிற உணவு அவ்வளவுமே உங்களுக்காக ஒரு அளவு, கொள்ளளவு இருக்கக்கூடிய ஒரு உணவை சாப்பிடுகின்றீர்களே தவிர ருசிக்கு எந்த உணவையும் நீங்கள் சாப்பிடுவதில்லை. அவ்வளவு பேருக்கும் சத்தியம் போடப்பட்டிருக்கிறது உணவு சாப்பிடக்கூடாது என்று. எந்த உணவு எது உங்களுக்கு அதிகமாக ருசிக்குமோ அந்த உணவு தான் சத்தியமிடப்படுகின்றது. சாதாரணமாக எனக்கு ஊறுகாய் பிடிக்கும், சாப்பிடக்கூடாது. மாங்காய் பிடிக்கும், சாப்பிடக்கூடாது. எனக்கு புளிப்பு அதிகமாக பிடிக்கும், சாப்பிடக்கூடாது. எனக்கு மொறுமொறுப்பான உணவுகள் அதிகமாக பிடிக்கும், சாப்பிடக்கூடாது. எது உங்களுக்கு பிடிக்குமோ அது கூடாது என்பதுதான் சத்தியமாக இருக்கிறது. எனக்கு ரொம்ப பசிக்குது, அரகுர பட்டினி, சாப்பிடவே கூடாது. எவ்வளவு தூரத்திற்கு நாம் திரை உணர்வுக்கு விரோதமாக நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டிருக்கின்றோம். என்னுடைய அறிவு கூறுகின்றது கத்திரிக்காய் சாப்பிடக்கூடாது, தக்காளி சாப்பிடக்கூடாது, அந்த புளி சேர்க்கக்கூடாது. இவையெல்லாம் இல்லை என்றால் ஏது உங்களுடைய உணவினுடைய சமயம், சமையனுடைய அர்த்தம் என்ன? எதுவும் இல்லாமல் வெறுமனே கரணி தண்ணி மாதிரி குடிச்சிட்டுக்கிறதுக்கா உங்களுக்கு ரசமும், உங்களுக்கு குழம்பு தயாரிக்கலும், உங்களுடைய பொரியல்களும், உங்களுடைய உணவினுடைய வகை வகையான ருசி, இந்த ருசி உங்களுக்கு அவசியமாகப்படுகின்றது. அந்த ருசியானது இன்னும் இன்னும் மெருகூட்டப்பட வேண்டும் தவிர அந்த ருசியானது குறைக்கப்பட உங்களுடைய ஜீரணம் கெட்டுவிடும், அஜீரணம் உருவாகும், நன்மைகள் அங்கு இல்லை. அஜீரணத்தின் காரணமாக உங்களுக்கான சக்தி விளைச்சிடம் குறைக்கப்படுகின்றது. அந்த சக்தியானது உங்களுடைய மன நிறைவை தருவதில்லை. மன நிறைவு இருந்தால் தவிர உடல் சுகம் கிடையாது. ருசியான உணவு உடல் சுகத்திற்கான ஆதாரம், மன நிறைவுக்கான ஆதாரம். மன நிறைவு இல்லாமல் உடல் சுகாதாரம் இல்லை. உணவை ருசித்து சாப்பிடுங்கள். பசி என்றவற்றை இருக்கும் பொழுது ருசி இருக்கிறது, அதாவது உங்களுடைய நாக்கு மறத்து போகவில்லை, உயிரோட்டத்துடன் இருக்கிறது. அந்த நாக்குக்கு உரிய ருசியை கொடுத்தால் தவிர ஜீரணம், ஜீரண நீர் வயிற்று சுரக்காது. ஜீரண நீர் எந்த உணவுக்காக சுரக்கவில்லையோ அந்த நீர் நீண்ட நேரம் அந்த உணவானது வயிற்றில் தங்கும். ஒரு உணவை வெளியில் வைத்தால் எப்படி உணவு கெட்டு போகுமோ அதே போன்று ஜீரண நீர் குறைவதாக இருப்பதன் காரணமாக ஒரு உணவு வயிற்றில் அதிகமாக தங்கும் பொழுது அந்த உணவு கெட்டு வயிறும் கெடுகின்றது. இந்த விஷசக்தியானது முதலில் உங்களுடைய பேங்க்ரியாஸ் வயிற்றையும் பேங்க்ரியாஸ் என்ற அந்த உறுப்பையும் பாதிக்கிறது. எனவே ஒவ்வொருவருக்கும் அவ்வளவு பேருக்குமே சத்தியமிடப்படுவதன் காரணமாகவும் உணவை அவர்களுடைய ருசிக்கு ஏற்றவாறு கொடுக்காததன் காரணமாகவும் பசியும் ருசியும் இருக்க அவற்றை துச்சமாக மதித்ததன் காரணமாகவும் நீங்கள் ருசி இல்லாத உணவு, உப்பு போடாத உணவு, சர்க்கரை இல்லாத உணவு, புளிப்பு சேர்க்காத உணவு என்று அவர்களுக்கு பத்தியமிடுவதன் காரணமாக ஜீரண நீர் சுரப்பதில்லை. இதன் காரணமாக வயிற்றில் தேங்கக்கூடிய, அதிக நேரம் தேங்கக்கூடிய ஜீரணத்திற்கு உள்ளாகாமல் ஜீரணம் முடிந்தால்தான் திருவுடலுக்குள் அது செல்லுமே தவிர அதுவரையில் அங்கேயே தங்கும். கெட்டுவிட்ட உணவிலிருந்து வெளியேறக்கூடிய அந்த சக்தியானது உங்களுடைய கணையத்தை, பேங்க்ரியாஸை, லிவர் அவ்வளவையும் பாதிக்கும். உங்களுக்கு நோய்கள் உருவாக ஆரம்பிக்கின்றன. தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள், சத்தியத்தின் காரணமாக நோய்கள் உருவாகுமே தவிர நோய்கள் குறையாது. மன நிறைவு இல்லாத அந்த நிலையில் நீங்கள் சாப்பிடும் பொழுது உங்களுடைய உடல் நலம் குறைந்து விடுகின்றது. உடல் உறுப்புகள் வேலை செய்யாது, ஜீரணம் முறையாக இயங்காது. அவ்வளவு உணவுப் பொருளும் வெளியில் கெட்டிவிட்ட உணவு உள்ளேயும் தங்குவதன் காரணமாக கெடுகின்றது. தெளிவாக அறிய வேண்டும், ஒரு உணவை வெளியில் வைத்தால் கெட்டுவிடும். ஒரு குறிப்பிட்ட காலத்தவணைக்கு மீறி அது வைக்கப்படும், கெட்டுவிடும். அதே போன்று வயிற்றில் 2-3 மணி நேரத்துக்குள்ளாக ஜீரணிக்கப்பட்டு அது உங்களுடைய குரலுக்குள் இறங்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் வயிற்றில் உபசம். நிறைய உணவு இப்பொழுதும் பசிக்கும் நேரத்திலும் வயிற்றில் தங்கியிருக்கிறது. எனவே சாப்பிட்டதும் அஜீரணம். பசிக்கு முன்பாக வயிறு காலியாக இருக்க வேண்டும். ஆனால் வயிற்றில் கேஸ் வாயு தொந்தர்கள் அழைத்துக் கொண்டிருக்கின்றன. அந்த வாயுக்கு காரணம் அங்கு இன்னமும் உணவு தேங்கி அதனுடைய கெட்ட சக்தியை, அது வயிற்றை நிரப்பி உப்பலாக்கி அடைத்துக் கொண்டிருக்கின்றது. அவ்வளவு கெட்ட சக்தியும் உள்ளுறுப்புகளை பாதிக்கும், சிறுநீரகங்களை பாதிக்கும், கணையத்தை பாதிக்கும், உங்களுடைய கல்லீரலை பாதிக்கும், உங்களுடைய மூளையையும் பாதித்து வயிற்றில் அடைப்பிருக்கிற முறையில் மந்தமாக ஆகிவிடும், கண்களும் திருள ஆரம்பிக்கும். ஒவ்வொரு நோயும் காரணம் உங்களுடைய வயிற்றில் ஜீரணத்தன்மை இல்லை, காரணம் மன நிறைவான உணவை நீங்கள் உட்கொள்ளவில்லை. இறை உணர்வு இப்பொழுது உங்களுக்கு அவசியம். வேதம் இறக்கப்படுகின்றது. உங்களுடைய உணவு பசித்த பிறகு உணவு உண்ண வேண்டுமா என்று கேட்டால் ஆம், பசிக்காமல் உண்ண வேண்டாம் உண்ணலாமா என்று கேட்டால் கூடாது. பசி என்பது ருசியின் அடிப்படையிலா என்று கேட்டால் இப்பொழுது நீங்கள் அறிய வேண்டும், பசி என்பது ருசியின் அடிப்படையில். அந்த ருசி இருக்கும் பொழுதுதான் மனநிறைவு, ருசி இல்லை என்றால் குப்பையில் தான் அது. உப்பு என்ற ஒரு ருசி உதாரணத்துக்கு சொல்லப்படும், உப்பு இல்லாத பண்டம் குப்பையில். ஒரு உதாரணத்துக்காக ருசி என்ற ஒரு தேவை அவசியத்தை உணர்த்துவதற்காக வேண்டி உப்பு என்ற ஒரே ஒரு உதாரண ருசியின் ஒரு பகுதியை அவங்களுக்கு அறிவித்து உப்பில்லாத பண்டம் குப்பையில் என்று கூறுவார்கள், ருசி இல்லாத பண்டம் குப்பையில். உங்களுடைய வயிறு குப்பை தொட்டியாக ஆக்கப்பட்டிருக்கின்றது இந்த மருத்துவங்களின் காரணமாக. அவ்வளவு மருத்துவத்திலும் பத்தியம் உண்டு. இந்த பத்தியம்தான் நோய்க்கான முதல் காரணம். இன்று முதலாக பத்தியத்தை நீக்குங்கள். ருசிக்கு உணவு சாப்பிட வேண்டும். இது உங்கள் அனைவருடைய இருதயத்திலும் இருக்கக்கூடிய ஒரு இறை உணர்வு. ஆம், ருசி இல்லாத பண்டம் குப்பையில் தானே, என் வயிறு குப்பையாக ஆகக்கூடாது. பின்னர் நான் ருசியான உணவை சாப்பிட வேண்டுமே தவிர ருசியற்ற உணவை சாப்பிடுவது மன நிறைவுக்கு, மனதின் சக்திக்கு, மனதின் உயர்வான எண்ணத்திற்கும், மனதில் கிடைத்திருக்கக்கூடிய அந்த வாழ்க்கைக்கும் ஆகமானதல்ல ருசி அற்ற உணவு. இப்பொழுது நான் ருசி, என் மனதுக்கு எது தேவையோ அதை சாப்பிடப் போகின்றேன். நீங்கள் தயாராகின்றீர்கள். உணவு உங்களுக்கு உயிர் அளிக்கக்கூடியதாக இருக்கின்றதா அல்லது மருந்துகள் உங்களுக்கு உயிர் அளிக்குமா? உயிர் என்பது பார்க்க முடியாத ஒன்று. ஒன்றிலிருந்து உயிர் உருவாக வேண்டும். உணவிலிருந்து உயிரோட்டம் உருவாகிறது. உணவின் உயிரானது வெளிப்பட்டு நமக்கு மனநிறைவை முதலில் கொடுக்க வேண்டும். மனநிறைவு இல்லாத உணவு கண்டிப்பாக உடலுக்கு ஊறு விளைவிக்கும், தீமைகளை விளைவிக்கும் என்பதில் சந்தேகம் வேண்டாம். இது வேத வாக்கு உங்களுடைய மனதில் இருப்பது. வேதம் உங்களுக்கு ஓதப்பட வேண்டும். இறை உணர்வு வேதம் ஆகும். ஒவ்வொரு சத்தியமும் இறை உணர்வாகும். ஒவ்வொரு இறை உணர்வும் வேதம். உங்களுடைய மனம் இதுவரையில் நீங்கள் கற்பிக்கப்பட்ட பத்தியம் என்ற ஒன்று உங்களுடைய வாழ்க்கைக்கும், உங்களுடைய உயிரோட்டத்திற்கும், உங்களுடைய நோய் நொடியற்ற தன்மைக்கும், சுகாதாரத்திற்கும் ஏற்றது என்று கூறிய இந்த கெட்ட படிப்புகளை விட்டு விலகுங்கள். மனிதர்களுடைய தரங்கற்ற அறிவு, மருத்துவ அறிவு, அதை போன்ற தரங்கற்ற அறிவு உலகில் வேறு எதுவுமே எங்குமே எப்பொழுதுமே இதற்கு மோசமான ஒரு அறிவு உங்களுக்காக கிடையாது. மருத்துவ அறிவு என்ற அந்த தரங்கற்ற குப்பை தட்டி அறிவு உங்களுடைய மனதிலிருந்து நீக்கப்பட வேண்டும். எண்ணம் இறைவன் கொடுத்த அந்த இறை உணர்வு, உங்களுடைய வாழ்க்கைக்காக அவன் அமைத்த அந்த ருசிமிக்க உணவு வேண்டும் என்ற அதன் மீது எந்த விதமான குறைபாட்டையும் நீங்கள் மேற்கொள்ளக்கூடாது. எந்த விதமான பட்டினியையோ அல்லது பத்தியத்தையோ அதன் மீது நீங்கள் திணிக்கக்கூடாது. வேதம் உங்களுடைய இருதயத்தில் சத்தியத்தை குறைக்கக்கூடியதாக இருக்கிறது. நோய் என்ற ஒன்று உயிரோட்டம் குறைவதன் காரணமாக, உயிரோட்டம் குறைவதற்கு காரணம் உங்களுக்கு ருசியான உணவை மனநிறைவோடு நீங்கள் உட்கொள்ளவில்லை. அந்த ருசியான உணவு மனநிறைவோடு உட்கொள்ளாத வரையில் ஜீரண நீர் கிடையாது. அங்கிருந்து உங்களுக்கு உணவும் சிறுவர்களுக்குள் ஜீரணிக்கப்பட்டு செல்லாது. வயிறு அடைத்த நிலையில் இருக்கும் பொழுது நீங்கள் அறிய வேண்டும், ருசியான உணவு மட்டும்தான் இந்த சிக்கலை நீக்கும். நான் இதை தவிர்த்துக் கொண்டேன், அதனால் நான் நன்றாக இருப்பேன். ருசியை தவிர்த்துக் கொண்டீர்களா? ருசியை உங்களால் அடைக்கிட முடியுமா? பசியை அடக்கிவிடலாம். வயிற்றில் எதனையாவது நிரப்பி பசியை அடக்கிவிடலாம். அது பசியை அடக்குவதல்ல, பசியை உணர்வை நீங்கள் விஷத்தன்மையாக்கி பசி இல்லாமல் ஆக்கிக்கொண்டீர்கள். அவ்வளவுதான். ருசியான உணவு நீங்கள் எவ்வளவு சாப்பிட்டாலும் வயிறு அடைக்காது, இன்னமும் சாப்பிடலாம் என்று இருக்கும். இன்னமும் சாப்பிடலாம் என்று இருக்கும்போது வயிறு அடைத்துவிட்டது போதும் என்று கூறும் பொழுது அதில் கேடும் கலந்திருக்கிறது. இப்பொழுது உங்களுடைய பிரார்த்தனை என்ன? வேதம் என்ன கூறுகின்றதோ அது பிரார்த்தனையாகும். ஒரு கெட்டுவிட்ட உணவு நமக்கு விஷத்தன்மையை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது என்பது தெரியும். ஒவ்வொருவரும் நோயாளிகள் என்பதை அறிய வேண்டும். இதற்கு காரணம், உயிரோட்டமுள்ள உணவை நீங்கள் உட்கொள்ளவில்லை. எனவே மனதில் சிந்தித்து உணர்ந்து செயல்படக்கூடிய திராணி இல்லாமல் இருக்கின்றது. நீங்கள் மனதுக்காக, மன நிறைவுக்காக உட்கொள்ள வேண்டும் என்றால் கொள்ளளவு முக்கியமா, ருசி முக்கியமா? உங்களுடைய வேதம் அங்கு ஒதுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. பதில் என்ன? ஒரு உணவு நன்றாக பசிக்கிறது கொள்ளளவு முக்கியமா அல்லது அதனுடைய ருசி முக்கியமா, அதனுடைய ஃப்ரெஷ்னஸ் முக்கியமா அல்லது நாட்பட்ட அந்த உணவு முக்கியமா என்று கேட்டால் அந்த வேதம் பதில் சொல்லும். வேதத்தை ஓதாதீர்கள், பொறுமையின் கவனத்துக்கு உணருங்கள். அங்கு இறைவன் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கின்றான் என்பது உங்களுக்கு விளங்க வேண்டும். இறைவனோடு நெருக்கமாக இருக்கும் வரையில் எந்த துன்பமும் எந்த கவலையும் கிடையாது. இறை உணர்வை விட்டு வெளியேறும் பொழுது அவ்வளவு கஷ்டங்களையும் அனுபவிக்க வேண்டியிருக்கும். பின்னர் கஷ்டங்களுடைய வேதனை தாங்காமல் நான் டாக்டர்களிடம் செல்கின்றேன். அந்த டாக்டர்கள் உணவின் மீது கை வைப்பார்கள். அறிவே இல்லாதவர்கள் அவர்கள்தான். சுத்தமாக அறிவு கற்ற ஜென்மங்கள் என்று நீங்கள் கூறலாம். உணவின் மீது யார் கை வைக்கின்றார்களோ அவர்கள். ஒருவேளை இரண்டு வேளை பட்டினி போடலாம். அந்த முழுமையான வயசிலிருந்து ஜீர்ணமாகாத உணவு அவ்வளவு குரலுக்கு வெளியேற வேண்டி கெட்டுவிட்ட பொருள்கள் கெட்டவை படக்கூடாது. ஒரு குடம் பாலில் ஒரு துளி விஷம் உழுந்தாலும் விஷம்தான். தெரியும், வயிற்றுல ஒரு துளி விஷம் இருக்கும்போது அது மாதிரி எவ்வளவு உயிருள்ள உணவு பொருள் போட்டாலும் அது விஷமா மாறும். அதுவும் உண்மைதான். சுத்தமான பாலில் ஒரு துளி விஷம் உழுந்தாலும் அது விஷம் தான் சொல்ற மாதிரி, ஒரு குடத்துல ஒரு துளி விஷம் இருக்கும்பொழுது அதுல ஒரு குடம் பால் ஊற்றினாலும் அதுவும் விஷம்தான். ரெண்டும் ஒண்ணுதான். எதற்காக ஒருவேளை இரண்டு வேளை சாப்பிட வேண்டாம் என்று கூறுவதும் வேதத்தினுடைய வரைமுறைகளில் இருக்கக்கூடிய ஒரு அழகான வழிமுறை. குடலுக்கு இருக்கக்கூடிய வயிற்று இருக்கக்கூடிய தேங்கிடக்கூடிய அவ்வளவும் உங்களுடைய குடலுக்கு வெளியேற வேண்டும். இப்பொழுது சாப்பிடுங்கள், ஒத்துக்கொள்ளும். ஒன்றுமாக அஜீர்ணமாக இருக்கக்கூடிய நிலையில் கெட்டுவிட்ட உணவுப் பொருட்கள் வயிற்றில் தங்கியிருக்கும் பொழுது ஒரு காலம் அது வயிற்றை விட்டு நீங்காது என்பதை அறியுங்கள். அது இருக்கும் வரையில் வயிற்று தொந்தரவுகள் இருந்து கொண்டிருக்கும். அங்கிருந்து உங்களுடைய அவ்வளவு உடல் கஷ்டங்களும் உருவாகின்றன. பத்தியம் இடுவது தவறு. பட்டினி போட்டு அவ்வளவையும் உங்கள் குடலுக்குள் செலுத்திய பிறகு, வயிறு தூய்மையான பிறகு ருசிமிக்க உணவை சாப்பிடுங்கள். அந்த ருசி இல்லை என்றால் உங்களுடைய வயிறு மீண்டும் அஜீர்ணமடையும். அந்த ருசிமிக்க உணவுதான் உங்களுக்கு முக்கியம் என்று இருக்கும் பொழுது உணவுடைய கொள்ளளவை குறைத்துக் கொள்ளுங்கள், ருசி அதிகமாக கொண்டு வாருங்கள், மன நிறைவை கொள்ளுங்கள். இந்த மன நிறைவின் காரணமாக இருக்கக்கூடிய அந்த எண்ணத்தினுடைய உயிரோட்டம், உறுதிமிக்க அந்த நம்பிக்கையானது உங்களுக்காக உயிரோட்டம் அளிக்கக்கூடிய அந்த நம்பிக்கை அந்த உணவின் ருசியிலிருந்தும் வாட வேண்டும் என்ற ஆசையிலிருந்தும் கொடுக்க ஆரம்பிக்கும். எண்ணம் என்ற ஒன்று வேத வாக்குகள் கொண்டிருக்கக்கூடிய மாபெரும் சக்தியாகும். அந்த எண்ணத்தின் மீது நீங்கள் நிலை கொள்ளுங்கள். வேதம் உங்களுக்கு இறக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இப்பொழுது நான் டாக்டரிடம் சென்று பட்டினி பத்தியம் இந்த இரண்டையும் வாங்கிக் கொண்டு வருகின்றேன், இதற்கும் மேலாக மருந்தை வாங்கிக் கொண்டு வருகின்றேன், இந்த மருந்துடைய நிலை என்ன, உங்களுக்கு நன்மை அளிக்கக்கூடியதா அல்லது தீமை பயக்கக்கூடியதா? ஒரு உணவிலிருந்து உயிர் இருக்கிறது, அந்த உயிரானது ஜீர்ணிக்கப்பட்டு என்னுடைய உடலில் கலக்கிறது. மருந்திலிருந்து உயிர் வருமா? உணவுக்கே பட்டினி பத்தியமிட்ட பிறகு உயிரற்ற ஜடப்பொருளான குப்பை தொட்டியை விட மோசமான இந்த நரகள் மலம் என்று கூறலாம். இந்த நரகளை மருந்துகளை நீங்கள் சாப்பிடுகின்றீர்கள். ஒரு குழந்தை கூட தூணு துப்பிடுவோம். அவ்வளவு உயிரற்றமுள்ள அந்த குழந்தையுடைய மனம் கூறுகின்றது தவறு என்பதை. ஆனால் நாம் உள்ளே போட்டு திணிக்கிறோம், நாமும் சாப்பிடுகின்றோம். எந்த அளவுக்கு நாம் மதிக்கற்றவர்களாக ஆகிவிட்டோம் என்பதற்கு உதாரணம், மனிதனுடைய அறிவை நம்பினேன் இறைவனுடைய ஞானங்களுக்கு மேலாக. நம்முடைய அறிவு எல்லாம் நேற்று வரையில் நான் அனுபவித்த சில, அது கவனம் கொண்டாக கொள்ளாமல் பார்த்து புரிந்து கொண்ட சில விஷயங்களை நான் அறிவாக கொண்டிருக்கின்றேன். இது கெட்டது நல்லது என்பது அவ்விதமாக அல்ல. நீங்கள் கெட்டுவிட்ட நிலையிலிருந்து உடல் உறுப்புகள் அனைத்தும் கெட்டுவிட்ட நிலையிலிருந்து நன்மையான நிலைக்கு, மீண்டும் சகஜமான நிலைக்கு, உயிரோட்டமான நிலைக்கு வர வேண்டும் என்று விரும்புகின்றீர்கள். நேற்று வரையில் என் உடம்பு கெட்டிருந்தது, நாளைய வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கையின் ஆரம்பம். இது வேதமாகும். வேதம் இறக்கப்பட்டிருக்கின்றது. கவனத்தோடு நாம் செய்து சேர்க்க வேண்டும். நான் நேற்றைய வாழ்க்கையில் வாழப்போகின்றேனா, அல்லது எனக்காக கெஞ்சி இருக்கக்கூடிய என் காலத்தோனை முடியும் வரையில் நான் வாழ வேண்டுமா என்று கேட்டால், மீதம் இருக்கக்கூடிய வாழ்க்கையில் நல்ல விதமாக வாழ வேண்டும். கெட்டுவிட்ட என்னுடைய உடல் உறுப்புகள் மாற வேண்டும். உடல் உறுப்புகள் மீண்டும் சகஜமை அடைய வேண்டும். அது மீண்டும் இயங்க வேண்டும். மீண்டும் உயிர் பெற வேண்டும். இப்பொழுது நல்ல உணவு முக்கியமா, மருந்து முக்கியமா? மருந்திலிருந்து உணவு உயிர் வராது, ஆனால் உணவுப் பொருளில் உயிர் இருக்கிறது, அதிலிருந்து உயிர் எனக்கு உண்டு. உயிருக்கு உத்தரவாதம் உணவு, மருந்தல்ல. அறிகின்றீர்களா இல்லையா? கெட்ட மனிதனுடைய அறிவு அங்கிருக்கின்றது, சைத்தான்களுடைய அறிவு அங்கிருக்கின்றது. கடந்த கால வாழ்க்கையினுடைய அவ்வளவு அறிவும், புதைகளுக்கிலிருந்து வரக்கூடிய அறிவு, பேய்கள் நடமாடக்கூடிய இடங்களிலிருந்து, பிணக்காட்டிலிருந்து வரக்கூடிய அறிவு, இந்த அறிவு தான் உங்களுடைய அனைத்து புத்தகங்களும் கோடான கோடி புத்தகங்களும் இந்த பிறங்காட்டிலிருந்து வரக்கூடிய அந்த அறிவை கொண்டு நாளைய வாழ்க்கைக்கு உங்களை உந்தி தள்ளக்கூடிய, மிக கஷ்டமான வாழ்க்கைக்கு உந்தி தள்ளக்கூடிய அந்த கெட்ட அறிவு. வேதத்தை நீங்கள் இங்கு ஓத வேண்டும். என்ன வேண்டும் என்பதன் மீது நீங்கள் உங்களுடைய பிரார்த்தனையை அமையுங்கள். உங்களுடைய வாழ்க்கையை, எஞ்சியிருக்கக்கூடிய வாழ்க்கையை உங்களுடைய அறிவை கொண்டு இதுவரையில் நீங்கள் உங்களை பாராட்டித்துக் கொண்டீர்களே, இந்த வாழ்க்கை கூடாது. இனிமேல் நீங்கள் இப்போ வாழக்கூடிய வாழ்க்கை, இறைவன் உங்களுடைய உள் உணர்வாக தன்னுடைய வேதத்திலிருந்து அறிவிக்கக்கூடிய மிக அழகான வழிமுறையை நீங்கள் பின்பற்ற வேண்டும். மருந்து வேண்டுமா, ருசியல் உணவு வேண்டுமா என்று உங்களிடம் கேட்டால், இறைவனுடைய அழகான வார்த்தை, ருசியான வார்த்தை, கண்ணியமான வார்த்தை, உங்களுக்கு மன நிறைவான வாழ்க்கை, ருசியான உணவை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். நீங்கள் சேர்க்கக்கூடிய ருசியான உணவு அல்ல, நான் உங்களுக்காக அமைத்திருக்கக்கூடிய ருசியான உணவு. அது என்ன? பழங்கள். அதில் நீங்கள் எந்த ருசியும் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுடைய சமையலில் 1000 ருசியை சேர்ப்பீர்கள். உங்களுடைய உணவுக்கு ஆதாரமாக முதலில் நீங்கள் உண்ண வேண்டியது பழங்கள், பிறகு உங்களுடைய உணவு வகைகளை உட்கொள்ளுங்கள். முதலில் ஜீரண நீர், அழகான ஜீரண நீர் உருவாக வேண்டும் அங்கு பசிக்கு. பழங்கள் இல்லாமல் உங்களுடைய உணவு கிடையாது. ஒரு வாழைப்பழமோ, அல்லது ஒரு சப்பட்டை பழமோ, அல்லது ஒரு திராட்சை பழமோ இனிக்கக்கூடியதாக தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். நல்ல உணவிலிருந்து, தரமான உணவிலிருந்து நீங்கள் உட்கொள்ள வேண்டும். அதன் பிறகு உங்களுடைய உணவை உட்கொள்ளுங்கள். நிச்சயமாக அனைத்தும் ஜீரணமாகும். ஆனால் நாம் உணவையெல்லாம் உட்கொண்ட பிறகு கடைசியில் பழங்கள், வாழைப்பழம் ஒன்று, திராட்சைப்படை ஒன்று என்று சாப்பிடுவோம். அவ்விதமாக அல்ல. முதலில் உங்களுக்காக வைக்கப்பட வேண்டியது பழங்கள். அந்த பழத்தில் நீங்கள் எதையும் சேர்க்க வேண்டிய அவசியமில்லை. உங்களுடைய அறிவு நிச்சயமாக அந்த பழத்தினுள், அந்த பழத்தினுடைய ருசியையும் மிகைக்கக்கூடிய அறிவு உங்களிடம் கிடையாது. எனவே அவற்றை நீங்கள் கெடுக்க வேண்டி உங்களுடைய அறிவை அதனோடு நீங்கள் இணைக்க முடியாது. பழம் என்ற ஒன்று வந்த பிறகு அதனுடைய ருசிக்கு மேலாக உங்களுடைய அறிவை கொண்டு நீங்கள் ருசிக்கு மேல் ருசி சேர்க்கக்கூடிய எந்த ஒன்றும் அதில் கிடையாது. அனுபவிப்பதை தவிர எதனை முதலில் உட்கொள்ள வேண்டும்? பசிக்கு ஜீரண நீர் உறுதியாக நமக்கு உருவாக வேண்டும் என்றால், குழந்தைகள் உட்பட அவ்வளவு பேருக்கும் முதலில் எவ்வளவு பசி இருந்தாலும் பழம் முதலில் சாப்பிட வேண்டும். ஒரு சுளையோ, 2 சுளையோ, அல்லது 1-2 பழங்களோ கண்டிப்பாக அவர்கள் சாப்பிட வேண்டும். இது வேத வாக்குகளில் உள்ளது. கவனித்து பார்ப்பதற்கு இறைவனுடைய வேதம் இங்கு ஓதப்பட்டு கொண்டிருக்கின்றது. சத்தியம் என்பது தெரியும். உங்களுடைய சமையல் பழம், இந்த பழத்தை இங்கு சமைக்க முடியுமா? காயை சமைக்க முடியும். ஏனென்றால் அது காய், பழம் அல்ல. ருசியை சேர்க்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் சாப்பிட முடியாது. இங்கு உங்களுடைய அறிவு உபயோகப்படும். முடிந்தவரையில் என்னுடைய அறிவு உபயோகம் இல்லாத ஒன்று நான் சாப்பிட வேண்டும். ருசிக்கு பழகிவிட்டோம். காரம் நமக்கு பிடிக்காது. ஆரம்பத்தில் சாப்பிடும் பொழுது உடம்பெல்லாம் வேத்துரும், மூக்கிலும் தண்ணியா வரும். இருந்தால் நம்ம சாப்பிடுவோம், பழகிவிட்டோம். இப்பொழுது அடிமையாகிவிட்டோம். எதெல்லாம் அடிமை என்றால், நாம் நம்முடைய உணவு சமையலில் சேர்க்கக்கூடிய ருசிக்கு அடிமையாகிவிட்டோம். அது உண்மையான ருசி அல்ல. இருந்தாலும் அது ஒரு ருசி இருப்பதன் காரணமாக மிதமிஞ்சிட வேண்டாம். எல்லாவற்றையும் நாம் சுருக்க வேண்டும். இன்னைக்கு ஒரு 2 நாள் சாப்பிடலன்னு சொன்னால், 3வது நாள் வந்து வழக்கமாக சாப்பிடக்கூடிய உணவில் கொஞ்சம் காலம் அதிகமாக இருக்குது, கொஞ்சம் பிடிப்பு அதிகமாக சொல்லுவோம், ஒரு கல் உப்பு அதிகமாக சொல்லுவோம். ஆனால் பழகிவிட்ட பிறகு இவ்வளவு உப்பு போட்டாலும் வந்து சரியாக சாப்பிட்டுருக்கோம். வயிறு கொஞ்சம் காய வேண்டும், மீண்டும் பழைய உணர்வோடு உங்களுடைய ருசியின் அளவீட்டை அது உங்களுக்காக நிர்ணயிக்கும், அந்த அளவீட்டை மீற வேண்டாம். என்றென்றும் அழகான வாழ்க்கைக்காக வேண்டி அதற்காக பட்டினி கிடக்க வேண்டாம். இப்பொழுது பழங்கள் உங்களுடைய உணவுக்கு முன்பாக சாப்பிடுங்கள். ஒன்றிரண்டு ஜீர்ணநிலை உருவாக்குவதற்காக வேண்டி சாப்பிட்ட பிறகு இப்பொழுது நீங்கள் உங்களுடைய உணவை சாப்பிடும் பொழுது தெரியும், இது அதிகமாக இருக்கிறது, இந்த சுவை இந்த சுவை மிதமிஞ்சி போய்விட்டது. இவற்றையெல்லாம் நீங்கள் தவிர்த்துக் கொள்ளலாம். இன்னும் அடுத்தடுத்த சமையல்களுக்கு நீங்கள் உண்டாகும் பொழுது உங்களுடைய நாக்கு புதுப்பிக்கப்பட்டுவிடும், மரத்து போயில்லை, அது அடிமைத்தனமாகவும் ஆகிவிடவில்லை. இந்த குறிப்பிட்ட ருசி எனக்கு மிகவும் பிடிக்கும் என்று குறிப்பிட்ட உணவை அதிகமாக நீங்கள் சாப்பிடுவீர்கள் இப்பொழுது. ஆனால் பழங்களை நீங்கள் சாப்பிட ஆரம்பித்த பிறகு அந்த ருசிக்காக நீங்கள் குறிப்பிட்ட உணவை நீங்கள் அதிகமாக சாப்பிட வேண்டிய தேவை இருக்காது, அந்த அளவுக்கு நாட்டமும் இருக்காது. உணவினுடைய அதிகமாக நீங்கள் சேர்க்கும் போது பழங்களையும் சேர்த்து சாப்பிடுங்கள், அந்த ருசி மங்கிவிடும். இந்த உணவினுடைய உறுதியான அந்த உயிரோட்டம் பழங்கள். மற்றெல்லாம் சமைத்தது பாதி உயிர் போயிருக்கும், சமைத்த உணவுகளில் அவ்வளவு உணவு பாதி உயிர் போயிருக்கும். ஏனென்றால் அது சமைக்கப்பட்டு சூடு ஏற்றப்பட்டு அது மிருதுவாக்கப்பட்டு விட்டது. ஆனால் பழங்கள் அப்படியல்ல, உயிரோட்டம் உள்ளது. எப்பொழுதும் அங்கு இருக்க வேண்டும், பழம் இருக்க வேண்டும் என்பதை அறியுங்கள். இதெல்லாம் வேதத்திலிருந்து அறிவிக்கப்படக்கூடியதாக இருக்கின்றது. உங்களுடைய பழங்கள் பிடிக்கின்றன, இப்படி என்ன செய்வது, உணவு இல்லை, என்ன செய்வீர்கள், பிரார்த்தனை மேற்கொள்வீர்கள். உணவில்லாத போது கடவுளே என்றுதான் கூப்பிடுவீர்கள், வேறு யாரையும் நீங்கள் கூப்பிட மாட்டீர்கள். எல்லா பக்கமும் தண்ணீர் பற்றி போய்விட்டது, வறட்சியும் கண்டுவிட்டது, அங்கு உணவின் ஆதாரத்திற்குரிய விளைச்சல்கள் இல்லை, என்ன செய்வீர்கள், வறண்டு போய்விட்டது. இப்பொழுது நீங்கள் இறைவனை அழைப்பீர்கள். இந்த நேரத்தில் இறைவனை அடையுங்கள். ஒவ்வொரு முறையும் உணவு உட்கொள்ளும் பொழுது இறைவனை அடையுங்கள். என் இறைவனே, நீயே உணவளிப்பவன், இந்த உணர்வு வேண்டும். உங்களுடைய உணவு ஜீர்ணமாவதற்காக வேண்டி வேதம் எப்பொழுது வதப்படுகின்றது, உங்களுடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய சத்தியம் அது வாயிலிருந்து வெளிவர வேண்டும். அந்த உணர்வோடு நீங்கள் உணவை உட்கொள்ள வேண்டும். இதற்கப்பால் உங்களுடைய உணவை நீங்கள் இறைவனை மறந்த நிலையில் உட்கொள்ளும் பொழுது அதில் உள்ள தீமைகள் நீக்கப்படாமல் அதில் உள்ள தீமைகளோடு நீங்கள் வாழ வேண்டியிருக்கும். எண்ணத்தின் மீது சத்தியமாக, உங்களுடைய வேதத்தின் மீது சத்தியமாக, இறைவனை மறந்த நிலையில் நீங்கள் ஒரு மூச்சம் கூட விட வேண்டாம். இறைவனுக்கு நன்றி செலுத்தும் விதமாகவும் நன்றி அறிதலுடனும் அவனுக்கு நீங்கள் கடமைப்பட்டவர்களாக இருங்கள். பெருமை கொண்டு விட வேண்டாம். இறைவனை மறந்த போது நான் பெருமை கொண்டு விட்டேன், நான் சம்பாதித்தேன், இந்த உணவை நான் சமைத்தேன், இவ்வளவு சிறப்பாக நான் ஊட்டுகின்றேன், இந்த குடும்பத்தை காப்பாற்ற வேண்டி, இந்த எண்ணம் நமக்குள் இருக்கின்றது. ஒவ்வொருவருக்கும் பிரார்த்தனை இருக்கட்டும். வேதம் உங்களுடைய மனதில் இருக்கின்றது, என் இறைவன் எனக்கு பசியையும் அளித்தான், எனக்கு ருசியையும் அளித்தான், அதற்குரிய உணவையும் அமைத்தான். ஆனால் உணவு கெட்டிருக்கிறது, நான் கெடுத்தேன் என்று அறிவை கொண்டு உரங்களையும் இருக்கலையும் மலங்களையும் சாணிகளையும் திருநீரையும் இன்னும் என்னென்ன இருக்கிறதோ அவ்வளவு கேடுகளையும் கொண்டு அந்த உணவை நான் என் கண் முன்பாக என் அறிவை கொண்டு வளர்த்தேன். உங்களுடைய அறிவு மனத்திற்கு ஒப்பானது, உங்களுடைய அறிவு திருநீருக்கு ஒப்பானது, உங்களுடைய அறிவு பன்றியின் மனத்திற்கு ஒப்பானது, அதையெல்லாம் போட்டுத்தான் இந்த பயிரை நாம் வளர்த்தோம். இவ்வளவு கேடான என்னுடைய அறிவு நீக்கப்பட வேண்டும், தூய்மைப்படுத்தப்பட வேண்டும். வயிற்றை மட்டும் தூய்மைப்படுத்துவதல்ல, பட்டினி கிடப்பதல்ல, இந்த அறிவையும் நீக்கி என்னுடைய நன்மையான அந்த இறை வாழ்க்கைக்காக வேண்டி என் இறைவனை நான் அழைக்கின்றேன், தூய்மையானவனே என்று அழைக்கின்றேன். ஆயிரம் பெயர்களை வைத்திருக்கலாம் கடவுள்கள் பெயர்களாக, அவையெல்லாம் எந்த அர்த்தமும் கிடையாது, நாம வைத்துக் கொண்ட வெற்று பெயர்கள். இப்பொழுது அடையுங்கள், உணவளிப்பவனே என்று அடையுங்கள். உங்களுடைய மனதுக்கு தெரியும் உணவை படைப்பவன் யார் என்று தெரியும், யார் நிச்சயமாக மறைவான அந்த மகாசக்தி தெரியும். உண்மையிலேயே நீங்கள் இறைவனை அடைச்சீர்கள் என்பது பொருள். ருசியை உருவாக்கியவனே, எந்த கடவுளுக்கு ருசியை உருவாக்கும் என்று பெயர் வச்சிருக்கீங்க, இப்பொழுது அடையுங்கள், உருவாக்குபவனே. அந்த ருசியில் மன நிறைவு இருக்கின்றது, நிறைவளிப்பவனே, அவனை அடையுங்கள். இந்த மூன்றும் இல்லாமல் நீங்கள் உணவை உட்கொள்ளக்கூடாது. கிறிஸ்தவர்கள் உணவை வைத்துக் கொண்டு பிரார்த்தனை பண்ணுவார்கள், ஜெபிப்பார்கள், சம்பந்தம் இல்லாமல் இருக்கும். ஏதோ ஒரு கற்றுக் கொடுத்து விட்டார்கள், அதை அப்படியே ஒரு சடங்காக ஆக்கி மனப்பாடம் பண்ணி ஒப்பித்து விட்டு சாப்பிடுவார்கள், எந்த பிரயோஜனமும் இல்லை. இதெல்லாம் கடந்து அடிப்படையில் செய்யக்கூடாது. உணர்வின் அடிப்படையில் இறைவனுக்கு நன்றி மறவாதவர்களாக இறைவனுடைய பொருத்தத்திற்குரியவர்களாக நம்மை ஆக்கிக்கொண்டு அந்த உணவில் உயிர் பெற வேண்டும், உயிர் அங்கு உருவாக வேண்டும். செத்த பிறகு கூட வந்து உயிர் கிடைக்குமான்னு பார்ப்பீங்களே, சத்தியம்தான் அது. இறைவனுடைய அறிவிப்பு இல்லாமல் அந்த ஒரு நப்பாசை இருக்காது, மீண்டும் உயிர் கிடைச்சிடுமா என்று. அதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது, கூப்பிடுறீங்க, உண்மைதான் அது. ஆனாலும் நீங்கள் அந்த உண்மையை உணர்ந்து நீங்கள் நீங்கள் கூப்பிடவில்லை. அவ்விதமாக கூப்பிட்டு இருந்தால் அது பிழைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது பிழைத்தால் இப்பொழுது நீங்கள் என்ன துன்பத்துக்குள்ளாக இருக்கிறது, இதை விட மோசமான துன்பத்திற்குள்ளாக வேண்டியிருக்கும். ஒவ்வொருவருக்கும் காலத்தவணை இருக்கிறது, அந்த காலத்தவணையின் முடிவில் அவர்கள் இருக்க வேண்டும். அதற்கு மேல் அவர்கள் இருக்கும் பொழுது எப்படி உணவு கெட்டுவிட்டதோ அதே போன்று அவர்கள் வாடும் காலமெல்லாம் மிக கேடான பாதையில், கேடான வாழ்க்கையில், கஷ்டமான ஒரு சூழ்நிலையில், அவர்களுடைய உள்ளமும் அவர்களுடைய உடலும் சிதறந்த நிலையில், மிக கேவலமாக, நான் ஏன் என்னை நீங்கள் பிழைக்க வைத்தீர்கள், நான் சித்திருக்க கூடாதா, என்னை முடித்துடையேன் என்று கதறக்கூடிய அளவுக்கு கெட்டுவிடும். என இறைவனுடைய நாட்கள் என்னவென்றால், ஒவ்வொருவருக்கும் மரணம் அடையாத உடலை நான் அமைக்கவில்லை. எந்த நேரத்தில் அது மரணிக்க வேண்டுமோ மரணிக்க வேண்டும், அவ்விதமாக இல்லை என்றால் பெரும் துன்பங்களுக்கு ஆளாக வேண்டும். இருப்பினும் யாரை இறைவன் அவர்களுடைய போக்கில் விட்டுவிட்டானோ அவர்களுடைய காலத்தவணை நீட்டிக்கப்பட்டு விட்டது. கெட்டு போன உடல் எப்படி இருக்குமோ, நாட்டம் இருக்குமோ, அதே போன்று அது கெட்டு போன உடல் தன்னுடைய கஷ்டங்களில் அது அதிகமாகிக் கொண்டிருக்கின்றது, தன்னுடைய இழப்பில் அதிகமாகிக் கொண்டிருக்கின்றது, அதனுடைய வாடும் தன்மை கெட்டுவிட்டது. அங்கு ஒரு உடல் மரணமடைந்து விட்டால் எப்படி சுத்தி இருக்கிற அவ்வளவுக்கு நாட்டம் அடிக்குமோ, சீக்கிரமாக அதை அப்புறப்படுத்து என்று. அதே போன்ற நிலை வாழ்ந்து கொண்டிருக்கும் நிலையிலே இவங்க இறந்துவிட்டால் என்ன என்று உங்களை சுற்றி இருப்பவர்களும் என்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு இழிவானங்கள் நமக்கு வேண்டாம். அதிகமாக வாட வேண்டும் என்று நீங்கள் ஒருபோதும் நினைக்கக்கூடாது. வேத வாக்கு குறித்த காலத்தவணை வரையில் சிறப்பாக வாட வேண்டும், என் இறைவனுக்கு பொருத்தமாக வாட வேண்டும், அவனுக்கு நன்றி மறந்தவர்களாக வாழக்கூடாது, இந்த எண்ணம் வேண்டும். வேதம் இறக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது, நம்பிக்கை கொள்ளுங்கள். உங்களுடைய காலத்தவணை அது முடிவதற்குள்ளாக உங்களுடைய வாழ்க்கை அந்த காலத்தவணையின் முடிவை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. எந்த நேரத்திலும் முடிவெற்று விடலாம். எந்த பூமியில் நான் இறப்பேன் என்று எனக்கு தெரியாது, நமக்கு ஒருவருக்கும் தெரியாது. நாளைய வாழ்க்கையில் என்ன சம்பாதிக்க இருக்கின்றோம் என்பதும் யாருக்கும் தெரியாது, நன்மையா தீமையா என்று. ஆனால் உங்களுடைய பிரார்த்தனை இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்படமாயின் நீங்கள் எதை பிரார்த்தித்தீர்களோ அது உண்டு. நீங்கள் நன்மையை விரும்புங்கள், நிச்சயமாக இறைவன் விரும்பக்கூடியவன்தான். உங்களுடைய வாழ்க்கை தவணைக்கு முன்பாக அந்த ஒரு நாள் எனக்காக முடிவு பெற வேண்டியிருக்கிறதே, அந்த ஒரு நாள் அந்த நேரம் நெருங்கும் பொழுது நீங்கள் உறுதியான கோட்டைகளுக்கு பின்னால், மதில்களுக்கு பின்னால், கோட்டைகளில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி, அந்த நேரம் வந்துவிட்டால் மரணம் அடையும் இடங்களுக்கு சென்றே தீர வேண்டும். இந்த ஒன்றை நாம் உறுதியாக அறிய வேண்டும். நான் வாட வேண்டும், நான் வாட வேண்டும், நான் பிழைக்க வேண்டும், என்னை காப்பாற்று என்று மனிதனிடம் செல்லாதீர்கள். அந்த நேரம் வந்துவிட்டால் முடிவை செய்வே இல்லை. இன்று அந்த ஒரு எண்ணம், டாக்டர்கள் என்னை காப்பாற்றுவார்கள் என்றால் உங்களுடைய வேதம் கூறுகின்றது, அவனன்றி அனுபவம் அசையாது என்று. எல்லோரும் அதை அன்பு வைத்திருப்பீர்கள். ஏன் அதனை வாழ்க்கையில் நாம் நடைமுறைப்படுத்துவதில்லை, வாழ்க்கையில் ஏன் நாம் அதை கொண்டு அஞ்சு கொள்வதில்லை, எப்படி நாம் இறைவனை பற்றி பராமுகமாக ஆகிவிட்டோம், ஏன் அவ்வளவு அலட்சியப்படுத்துகின்றோம், என்றென்றும் நீங்கள் வாழ்ந்துவிடுவீர்களா? இல்லை. அந்த நேரம் வந்துவிட்டால் ஒரு சனம் முந்தாது, ஒரு சனம் பிந்தாது என்பது அனைவரும் அறிந்திருக்கின்றோம். அந்த நேரம் வரும் வரையில் உங்களை மரணம் அடைய முடியாது, நீங்கள் அந்த மரணத்தை சுவைக்கவும் முடியாது, உங்களுடைய வாழ்க்கை முடிந்தும் போகாது, தொடரும் என்பதையும் அறிவீர்கள். பிறகு நான் உயிரை காப்பாற்றிக் கொள்ள டாக்டரிடம் செல்கின்றேன் என்று கூறுகின்றோம் போகின்றோம். காரணம், கெட்ட உணவை சாப்பிட்டதன் காரணமாக, மன நிறைவு அற்றுவிட்டதன் காரணமாக, மன விளக்கியின் காரணமாக, மனம் என்றோ செத்துவிட்டது, நல்லது எது கெட்டது எது, எது சத்தியம் எது பொய் என்பதை அறியாதவர்களாக ஆகிவிட்டோம். அநியாயமாகவே நாம் நம்முடைய எண்ணங்களின் மீது மிக கெட்ட பாதையை, மனிதர்கள் அறிவித்த அந்த புதைகுழி அறிவை கொண்டு, பிணக்காட்டு அறிவை கொண்டு நான் வாழ்ந்து கொண்டிருக்கூடிய இந்த இடிநிலையில் நன்மையை நான் அறிபவனாக இல்லை. என் இறைவன் நாட்டப்படி மட்டும்தான் நடக்கும். யார் அறுவரும் நினைக்காதீர்கள், மனிதர்கள், மருத்துவர்கள், மருந்துகள் என்னை உயிர் வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றது என்று யாரேனும் நம்புவமே ஆனால் நான் இறைவனை கைவிட்டு விட்டோம். இனி டாக்டர்கள் உங்களுடைய தெய்வங்கள், அவர்களை தவிர நீங்கள் இறைவனிடம் திரும்ப முடியாது. அவர்களோ பொய்யை தவிர அவர்களிடம் எதுவும் இல்லை. நேற்றைய அறிவு நாளைய வாழ்க்கை பற்றி எதுவும் அறிய மாட்டார்கள். இந்த மனிதர்களை நம்பி வாழ்க்கை முழுமையிலும் இன்று வரையில் நாம் சீரடைந்து கொண்டிருப்பதைப் போன்று இனியும் நாம் சீரடையக்கூடாது என்ற அந்த உணர்வை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். வேதம் உங்களுடைய இருதயத்தில் இருக்கிறது. சத்தியத்தினுடைய அமைப்பு அங்கு உங்களுக்கு ஆம் இது சரிதான் என்று உங்களை கைவிட்டுக் கொண்டிருக்கின்றது. வேலை வந்துவிட்டால் அந்த வேலை பற்றிய ஞானம் யாரிடம் இருக்கிறது? உங்களிடமா, உங்களை படைத்துண்டமா என்று கேட்டால், என்னுடைய நேரம் எப்பொழுது முடிவு பெறும் என்பது என்னிடம் இல்லை, என்னுடைய படைத்துடம் இருக்கின்றது. தெளிவாகத்தான் கூறுகின்றீர்கள். பிறகு எப்படி தரம் புரண்டு என்னை அந்த வேலையையும் மீறி டாக்டர்கள் காப்பாற்றி விடுவார்கள் என்று எண்ணுகின்றோமே, இதற்கு காரணம் நீங்கள் உணவுக்கு பதிலாக மருந்துகளை சாப்பிட்டீர்கள். உணவைக்கு பட்டினி பத்தியமிட்டீர்கள். ருசிக்கு எந்த மரியாதையும் நீங்கள் செலுத்தவில்லை. உணவளிப்பவன் இறைவன் என்ற அந்த உணர்வும் இல்லை. உணவை கெடுப்பவன் தான் என் இறைவன் என்று உங்களுடைய தெய்வங்களாக மருத்துவர்களை நீங்கள் ஏற்படுத்திக் கொண்டீர்கள். அவர்கள் வைத்திருப்பது பிணக்காட்டு அறிவு, கடந்த காலத்து அறிவு. நாளைய வாழ்க்கைக்கு அந்த மருத்துவம் ஒரு காலம் உதவாது. பேய்களை பின்பற்றி கொண்டிருக்கின்றோம். எனவே கஷ்டங்களுக்கு மேல் வேதனைகள், வேதனைகளுக்கு மேல் சோதனைகள், சோதனைகளுக்கு மேல் துன்பங்கள், துன்பங்களுக்கு மேல் இழப்புகள், இழப்புக்கு மேல் விரக்தி. மனம் சிதறண்டு விட்டது. இறைவன் நமக்கு இனி இல்லை என்ற அளவுக்கு இப்பொழுதுதான் நாம் நிந்திக்கப்பட்டவர்களாகவும் இழிவாக்கப்பட்டவர்களாகவும் வேதனையில் ஆக்கப்பட்டவர்களாகவும் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த நிலை இப்பொழுது மாற வேண்டும். மாறுகிறது, மாறிவிடும். வேதம் எங்கு இருக்கிறது? பொறுமையுடையோருக்கு இந்த வேதத்தை கவனிக்க முடியும். உங்களுக்கு இப்படித்தான் இருக்கும் என்று டாக்டர்கள் கூறுகின்றார்கள். இறைவனோ சுகமாக வேண்டும் என்று கூறுகின்றான். எதனை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள் என்றால், இப்படித்தான் நான் கஷ்டத்தில் துயரத்தில் ஆகி இறுதி நாள் இறப்பு வரையில் இது மோசமாகி இன்னும் கடுமையான வேதனைக்குள்ளாகித்தான் நான் இறப்பேன் என்று கூறக்கூடிய டாக்டர்களை நம்பினீர்கள். சுகமாக வாடுங்கள், என்னுடைய தவணை காலம் முடியும் வரையில் உங்களை படைத்தவனும் சரி பாதுகாப்பவனும் சரி நான் ஒருவன் தான் என்று கூறும்பொழுது நான் அதனை நம்புபவனாக இல்லை. என்ன கேடு எனக்கு என்று கேட்டால், மனிதனை நம்பிய கேடு, உங்களுடைய அறிவை நம்பிய கேடு, இறைவனை மறுத்ததும் நிராகரித்ததும் காரணமாக நமக்கு ஏற்பட்ட கேடு. அறிவு என்ற ஒன்றை நீக்கிக் கொள்ள இறைவனுடைய பிரார்த்தம் உங்களுக்கு இருக்கிறது. புத்தகங்கள் படிப்பு போன்ற இந்த கேடுகளை நீக்கிக் கொள்ள இறைவனுடைய அனுகிரகமும் உண்டு, அவனுடைய அரவணைப்பும் உண்டு. அவனிடமிருந்துள்ள நற்போதனைகளை உணரக்கூடிய பொறுமையும் கவனத்தையும் அவன் பக்கம் திருப்புவான். வேதத்தின் மீது நீங்கள் நிலை கொள்ளுங்கள். வேதம் இறக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுதும் சரி, புதிதாக அதையும் சொல்லவில்லை. மறந்துவிட்ட ஒன்றை நினைவூட்டுகின்றேன். துச்சமாக இதுவரை மதித்துக் கொண்டிருந்த இறை உணர்வை இப்பொழுது நீங்கள் பயத்துடன் உள்ளச்சத்துடன் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு அறிவிக்கப்படுகின்றது. இதுவரை உதாசீனப்படுத்தியதும் பராமுகமாக ஆகிவிட்டதை பற்றி இனியாவது கவனமாக இருங்கள் என்று உங்களுக்காக அறிவிக்கப்படுகின்றது. டாக்டர்கள் என்ற தரித்திரம் உங்களுடைய வீடுகளில் இருக்கக்கூடாது என்பதை அறியுங்கள். உங்களுடைய ரிப்போர்ட்டில் கொண்டு வருவீங்களே, டாக்டர்கிட்ட போயிட்டு எனக்கு இதெல்லாம் கஷ்டம் இருக்குதுன்னு கொண்டு வரீங்க இல்லையா, இந்த ரிப்போர்ட்டில் என்ன இருக்குதுன்னு சொன்னால் நீ குறைக்க மாட்டே, நீ சாகுகிறாச்சி, கடைசியாக இதில் தான் நீ சாகணும். இங்கே ரிப்போர்ட் சொல்லியிருக்கு இதானே, ஆனால் உள்ளத்தில் அறிவிக்கப்படுவது என்ன? சுகமாக வாடுங்கள், இந்த நோயிலிருந்து விடுதலை அடையுங்கள், நீங்கள் பரிபூர்ணமாக குணமடைய வேண்டும். இருக்கிறதா இல்லையா? இதில் எது வேத வாக்கு, எது சைத்தானுடைய ரிப்போர்ட்? நல்லது எது, கெட்டது எது தெரியுமே? ஏன் அந்த வேதத்தை இவ்வளவு உதாசீனப்படுத்துகின்றீர்கள்? பிறகு கடவுளே என்று திரும்புகின்றீர்களே. இது கடவுளுக்கு இப்பொழுதுதான் கோபத்தை அதிகரிக்கிறது. வேதனைக்கு மேல் வேதனை என்ற நிலை பெரும் தவற்றிலும் பெரும் வடிவேற்றிலும் இருந்து கொண்டிருக்கிற நிலையில் கடவுளே என்று அழைக்கும் பொழுது அங்கு வேதனை நமக்காக உறுதி செய்யப்படுகின்றது. இன்னும் வேதனைகளுக்கு மேல் வேதனை என்பதை நீங்கள் இன்று உள்ளட்சம் கொள்ள வேண்டும். பயபக்தியுடையவராக இன்று முதலாக ஆகுங்கள். சுகமாக வேண்டும் என்ற இந்த உணர்வுக்கு கொடுக்கக்கூடிய அந்த சீட்டு நீ சுகமாக மாட்டாய். நான் உயிர் வாழ வேண்டும் என்ற அந்த தேவைக்கு நீ உயிர் வாழ மாட்டாய். எனக்கு உணவு வேண்டும் என்று அந்த உணர்வுக்கு நீ இந்த மருந்தெல்லாம் சாப்பிட வேண்டும், ஆனால் உணவு சாப்பிடக்கூடாது. நாளைய வாழ்க்கையில் எப்படி அமையும் என்று தெரியாது உங்களுக்கு. இறைவனுடைய ஆற்றல் மகாசக்தி மிக்கவன், இறந்தோரையும் உயிர்ப்பிக்கும் ஆற்றல் மிக்கவன். நீங்கள் இறக்கவில்லை, உங்களுடைய நோய்களிலிருந்து உங்களை விடுதலை செய்வோன் அவன்தான், நம்புங்கள் என்று கூறினால், நீ இத்தனை நாள் சாவாய், 6 மாதம் தான் உனக்கு காலக்கெடு. ஏதாவது ஒன்றாவது இறைவனுக்கு பயந்த நிலையில் இறைவனுக்கு பொருத்தமான வார்த்தையை கூறக்கூடிய ஒரு ரிப்போர்ட் உங்கள்கிட்ட இருக்குமா? உங்களுடைய உள்ளத்திற்கு நான் விரோதி, என்னுடைய இறைவனுக்கு நான் விரோதி, என்னுடைய தெய்வத்திற்கு நான் கடுமையான பகை, என்னுடைய மகாசக்தியை நான் துச்சமாக மதிக்கின்றேன், இந்த டாக்டர் முன்பாக இவங்களே நான் நம்புவேன், இறைவனை நம்ப மாட்டேன் என்ற அந்த உறுதியை கொண்டுதான் உங்களுடைய வீடுகளில் ரிப்போர்ட்டுகளை வைத்திருப்பீர்கள், அந்த கெட்ட சக்திகளை வைத்திருப்பீர்கள். இதற்கு மேல் ஒரு துச்சகனம் கிடையாது அந்த வீட்டுக்கு. டாக்டர்களையும் சரி, உங்களுடைய மனிதனுடைய அறிவாக எதுவாக இருந்தாலும் சரி, யாரிடமும் இதற்கு என்ன செய்வது என்று கேட்காதீர்கள். உள்ளத்தில் உங்களுக்காக விதிக்கப்பட்டு விட்டது சுகமாக வேண்டும் என்று. ஏற்றுக்கொண்டீர்களா இல்லையா என்ற அந்த கேள்விக்கு ஏற்றுக்கொண்டேன், ஆமீன் என்ற அந்த ஒரு வார்த்தை ஏற்றுக்கொண்டேன், நம்பிக்கை கொண்டேன், உறுதிப்படுத்திக் கொள்கிறவனே இந்த நம்பிக்கையை. இன்னும் இந்த நம்பிக்கையின் மீது உறுதிப்படுத்தும் விதமாக என்னுடைய ஞானங்களையும் என்னுடைய அறியும் தன்மையையும் கல்வியையும் அதிகரிப்பாயாக. மனிதர்கள் கற்றுக் கொடுத்த இந்த கலவி அறிவு கல்வி அறிவு கூடாது எனக்கு, நீ அறிவிக்கக்கூடிய அந்த அறிவிப்பு எனக்கு வேண்டும். எண்ணத்தின் தூய்மையின் மீது நீங்கள் உறுதி கொள்ளுங்கள் என்று. இங்கு எது சத்தியமாகவும் அழகாகவும் நிறைவாகவும் இருக்கின்றதோ அது மட்டும்தான் அறிவு. அதற்கான வழி உங்களிடம் கிடையாது. வேண்டுமா வேண்டாமா? வேண்டும், வேண்டுதல் முடிந்துவிட்டது, இறைவனிடம் அந்த பொறுப்பு இருக்கின்றது. இப்பொழுது பொறுமையை மேற்கொள்ளுங்கள். தொழுகை என்பதும் வணக்க வழிபாடு என்பதும் சத்தியத்தை உணர்ந்த பிறகு உங்களுடைய அறிவின் கேடுகளிலிருந்து விலகுங்கள், தூய்மையாகுங்கள். நீங்கள் வழிபடுவதற்கு முன்பாக தூய்மையாக வேண்டியது அவசியம். இறைவன் உங்களுடைய தேவையை நீங்கள் அவனிடம் சமர்ப்பிக்கும் பொழுது உங்களுக்கு அவன் அதை நிறைவேற்றி தர வேண்டுமென்றால் உள்ளத்தின் தூய்மை மிக அவசியம். நான் வாட வேண்டும் என்று கூறுகின்றேன், அவர்களோ வாட முடியாது என்று கூறுகின்றார்கள். ஒட்டுமொத்தமாக நீங்கள் நிராகரிப்பீர்களா அல்லது அரைகுறையாக அவர்களையும் ஏற்றுக்கொண்டு அந்த அசுத்தத்துடன் என்னையும் அழைப்பீர்களா என்று கேட்டால், அப்படித்தான் நான் அழைப்பேன் என்று கூறும்பொழுது இறைவன் உங்களை பற்றி தீர்த்தறிவதில்லை. அவனுடைய கோபம் நம் மீது இருக்கிறது. இறைவன் என்பது கட்டிடங்களுக்குள் நிகழ்த்தக்கூடிய சில பிரார்த்தனைகளும் தொழுகைகளும் ஜபமும் கும்பிடுதலும் அல்ல. இங்கு இறைவனுடைய வார்த்தைக்கு நீங்கள் முற்றிலுமாக அடிபணிகின்றீர்களா, கீழ்படுகின்றீர்களா, சரணாகதி அடைகின்றீர்களா என்று ஏற்றுக்கொண்டேன். அவ்வளவையும் உங்களுடைய அறிவு, மனிதனுடைய கல்வி புத்தகங்கள் அவ்வளவையும் குப்பையில் தள்ளி என்னுடைய வாக்கை நீங்கள் நிலைநிறுத்தீர்களா? இதற்கு இணையாக எந்த உங்களுடைய வாக்கினுடைய அமைப்பும் கல்வியும் ஒருபோதும் உதவாது, நெருங்கவும் முடியாது. என்னுடைய ஒரு வார்த்தையை, என்னுடைய ஒரு வாக்கை நிறைவேற்றிக் கொள்ள அதை இப்பொழுது நீங்கள் காண மாட்டீர்கள். இறுதி நாளில் நீங்கள் வேண்டி அடைப்பீர்களே, அந்த நாளில் உங்களுக்கு இறைவனுடைய உதவி கிடையாது என்று இருக்கும் பொழுது உங்களை பாதுகாப்பவர்களாக நீங்கள் டாக்டர்கள் அமைத்துக் கொண்டீர்களே, அவர்களும் கையை பிசைந்து கொண்டு நிற்பார்கள் உங்களுக்கு. அப்படி கூறுவார்கள், நீங்கள் உங்களுடைய இறைவனிடம் நீங்கள் பிரார்த்தனை மேற்கொள்ளுங்கள் என்று. அந்த நாளில் உங்களுடைய இறைவனும் கிடையாது, பிரார்த்தனையும் கிடையாது, உங்களுக்கு உதவி செய்வோரும் இல்லை. இன்னும் நீங்கள் துன்பத்தில் நிலைத்திருக்க வேண்டியவர்கள். உங்களுடைய காலம் முடியும் வரையில், அந்த தவணை முடியும் வரையில் ஒரு அனுபவம் உங்களுக்கு குறைக்கப்படாது என்பதை இன்று அஞ்சு கொள்ளுங்கள். உள்ளட்சம் அவசியம், பயபக்தி அவசியம். உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஒரு அழகானது ஒரு விஷயத்திற்கு மாற்றமாக நான் மேற்கொள்ளக்கூடிய என்னுடைய உபாயங்கள் அனைத்துமே எனக்கே கேடாக, இறைவனுக்கு விரோதமாக, அவனுடைய கோபத்தை என் மீது சாதமாக்கிக் கொள்ளக்கூடிய அந்த சூழ்நிலையில் நான் இருக்கின்றேன் என்ற அந்த பயபக்தியை மேற்கொள்ள வேண்டும். சத்தியத்திற்கு எதிராக சாதுவாதியாக மூளையில் இயற்றிய அந்த பிணக்காட்டு குவியலாக இருக்கக்கூடிய புத்தகங்களை பின்பற்றாதீர்கள். மனிதனுடைய கேடுகள் கைகள் எழுதியதன் காரணமாக அது கேடுதான். ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு இன்று அறிவிக்கப்படுவது உங்களுடைய இருதயத்திற்குரிய சத்தியத்தை வெளிக்கொண்டு வருகின்றேன். புதிதாக எதையும் சொல்லவில்லை. உணவு பழக்கம் முதலாக மனதில் இருக்கக்கூடிய ஓதுதல் இறைவனிடமிருந்து வேதமாக இறக்கி அள்ளப்பட்டிருக்கின்றது. இப்பொழுதும் சரி என்று கூறுவது, அதனாலே உங்களை கவனத்தில் திருப்பதன் காரணமாக இறை வழிபாடு உங்களுடைய இருதயங்களில் நெஞ்சங்களில் நிகழ்வதாக இருக்கின்றது. அவனை தூய்மைப்படுத்தும் விதமாகவும் அவனை புகழக்கூடிய விதமாகவும் அவனுக்கு மட்டுமே நான் சரணடைகின்றேன், இங்கு மட்டும்தான் உங்களுடைய உடல் உருவங்கள் என்ற அமைப்பை கொண்டு அவனை சரணடைய முடியாது. அவனுக்கு அச்சப்படுகின்றேன், நீங்கள் அந்த அச்சத்தை நடித்து காட்ட முடியாது. உங்களுடைய உடல் உருவ அமைப்புகளின் காரணமாக எண்ணம் என்ற ஒன்று, சத்தியம் என்ற ஒன்று, அதற்கு நீங்கள் உங்களுடைய அறிவை உபயோகப்படுத்தும் போது எண்ணங்களாகவும் சத்தியங்களாகவும் பலதரப்பட்ட வாதங்கள் வீண் விவாதங்களாகவும் உங்களுடைய காலக்கணக்கு முடியும் வரையில் வெற்று வாதங்களிலேயே நீங்கள் நிறுத்திருப்பீர்கள். உங்களுடைய எண்ணத்திலிருந்து என்று விலக வேண்டும். குழந்தைகளும் இருக்கின்றன, குடும்பங்களும் இருக்கின்றன, உங்களுடைய வருமானமும் இருக்கின்றது. உங்களுடைய வாழ்க்கையினுடைய சமுதாயத்தில் நீங்கள் அமைந்திருக்கக்கூடிய மிக பெரும் ஆற்றல் மிக்க அந்த வாழ்க்கையில் நீங்கள் நிம்மதியாக வாழ வேண்டும் என்ற தேவையும் இருக்கின்றது. இறைவன் ஒருவன் மட்டும்தான் உங்களுக்கு வேண்டுமே தவிர அதற்கப்பால் யாருடைய உதவி நாடினாலும் சரி மிக பெரும் கேடுகளுக்கு நாம் உள்ளாகும். மருத்துவம் நீக்கப்பட வேண்டும், அறிவு நீக்கப்பட வேண்டும், கவனம் வேண்டும், இறைவனுடைய உணர்வு வேண்டும். அவனன்றி அனுபவம் அசையாது நன்மையின் பக்கம். இறைவன் நன்மை செய்வானா தீமை செய்வானா என்று கேட்டால் நிச்சயமாக அவன் நன்மை செய்வான் தான். அப்படி என்றால் அனுபவம் அசையாது என்பது நீங்கள் விரும்பக்கூடிய ஒரு நன்மை இறைவனுடைய அனுமதியின்றி ஒரு அணு கூட அந்த திசையில் அசையாது என்பதை நாம் அறிய வேண்டும். அஞ்சிக் கொள்ளுங்கள். இப்பொழுது மருந்துவை சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் நிலையில் நான் நன்றாகத்தானே இருக்கின்றேன் என்று நினைக்கின்றீர்கள். அவன் உங்களை கைவிட்டு விட்டானா அல்லது இந்த கேட்டில் அதிகமாக்கப்பட்டு பின்னர் கைவிட இருக்கின்றானா என்பது தெரியாது. நிச்சயமாக நான் துரோகமாக இருக்கும் பொழுது கடவுள் என்னை உதவி செய்து கொண்டிருக்கிறேன் என்று ஒருபதும் கூறாதீர்கள். நான் நன்றாக இருக்கின்றேன் என்று கூறாதீர்கள். அறிவு கட்டிவிடும். ஐசியூல போய் அட்மிட் பண்ணாங்க, அவர் புடைச்சி வந்துட்டே தான் இருக்காருன்னு சொல்லுவீங்க. எத்தனையோ பேர் உள்ள போய் புடைச்சி வந்திருக்காங்களேன் சொல்லுவீங்களா இல்லையா? ஆமாம், திரும்ப போய் அட்மிட் பண்ணணும் இல்லையா? அடுத்த தடவை அதிகமாக வர முடியுமா? சாவதற்கு முன்பாக நான் ஐசியூவில் அட்மிட் பண்ணி பிறகு நான் வெளியேறின் பொழுது நல்லபடியாக சுகமாகி வந்தேன். அவர்கள் காப்பாற்றினார்கள், டாக்டர்கள் காப்பாற்றினார்கள். ஆனால் நீங்கள் ஐசியூ போகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய இறப்புக்கு நான் காரணமில்லை என்று எழுதி வாங்கி கொண்டார்கள். இப்பொழுது காப்பாற்றிய யார்? காப்பாற்றியது யார்? இங்கு வேதன் இப்பொழுது இறைவன் உங்களோடு நெருக்கமாக இருந்து பேசிக் கொண்டிருக்கின்றான். கையெழுத்து போட்டு எழுதி வாங்கிக் கொண்டார்கள். நீ செத்து விட்டால் நான் பொறுப்பல்ல, இவனா காப்பாற்றுறான். காப்பாற்றுவாங்களா? அந்த அறிவு இருந்தால் அந்த பேச்சு வருமா? வெளியில இருக்கும்போது சீக்கிரமா வாங்க நான் காப்பாற்றுவேன் சொல்லிட்டு உள்ள போனதுக்கு அப்புறமா யார் கையெழுத்து போடுவாங்க? உயிரே போனாலும் சரி, கையெழுத்து போறவங்க கையெழுத்து போடுறது அப்புறம் தான் நான் உள்ள எடுத்துப்போன்னு சொல்றாங்களே. இவங்க எல்லாம் அவசரமா கூட்டு உங்களை காப்பாற்றுறவங்க. அறிவு செத்து விட்டது. மனிதர்களை நான் நம்பியதன் காரணமாக, மனிதனுடைய சவக்கிடங்கு அறிவை நான் நம்பியதன் காரணமாக உலகத்தில் இருக்கக்கூடிய கோடான கோடான புத்தகங்கள் அவ்வளவும் சவக்கிடங்குகள். இந்த ஒரு புத்தகத்தை தவிர என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அந்த புத்தகம் இந்த புத்தகத்தோடு இணைந்திருக்கின்றது. எந்த ஒன்றும் இந்த புத்தகத்துக்கு மாறாக இருக்காது. நம்பிக்கை கொள்ள வேண்டும் சத்தியத்தின் மீது. கேட்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் யார் உங்களை பாதுகாப்பது? இன்னைக்கு பொழைச்சி போறீங்களே, இன்னும் இதை விட கடினமா துன்பத்துக்குள்ளாகி உங்களுக்கு வறுமையும் கடனும் ஏற்படும் விதமாக மீண்டும் உங்களுடைய பொருள் அனைத்தையும் கெட்ட வழியில் செலவழி செய்து பிறகு குடும்பம் அவ்வளவுமே எந்த விதமான லாபமும் சுகமும் இல்லாமல் நடுவீதிக்கு நஷ்டத்தோடு அலையக்கூடிய அந்த நேரத்தில் இந்த உயிரையும் காப்பாற்ற முடியாமல் இழப்பும் ஏற்படுமே. பணத்தை வாங்கிட்டு வந்து கூட கையில் காசு இருக்காது. இந்த மாதிரி வேண்டுமா? முதல் முறையாக தப்பித்து வந்தது இறைவனுடைய புண்ணியமே தவிர இவர்கள் காப்பாற்றினார்கள் என்று என்ன வேண்டாம்? அப்படியானால் மீண்டும் அவர்களிடம் செல்லும் பொழுது காப்பாற்ற வேண்டும். முடியாது, இறந்து விட்டது. அப்படி என்றால் முதலில் காப்பாற்றியதையா? நிச்சயமாக இவர்கள் அல்ல. சத்தியத்தின் மீது நிலைத்திருக்க வேண்டும். இருதயம் என்பது சாதாரண புத்தகம் அல்ல, அது மட்டுமே தான் புத்தகம், அதற்கு பல புத்தகம் இல்லை. இங்கு இறைவனுடைய சொல் மட்டும்தான் நிலைத்திருக்க வேண்டும். மனிதர்களுடைய சொற்கள் அவ்வளவு நீங்க வேண்டும். தூய்மைப்படுத்துங்கள். மனிதர்களை தூய்மைப்படுத்தாத வரையில், மனிதர்களுடைய அறிவை நீக்கி இருதயத்தை தூய்மைப்படுத்தாத வரையில் அந்த உள்ளம் இப்பொழுது தீட்டுப்பட்ட உள்ளமாக இருக்கின்றது. உள்ளத்தின் வழிபாடு தான் இறை வழிபாடு. அந்த இறை வழிபாட்டு நிலைத்திருக்கும் வரையில் உங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லை. மாறாக மனிதர்களுடைய அறிவை கொண்டு மூளையில் நான் வாடும் முறையில் மூளையில் ஒரு கோடியில் நான் சுத்தி வீசி எறியப்படுவேன். அந்த இடத்தில் உங்களை பார்க்க கூட ஆள் இருக்காது. நீங்கள் கவனிக்கப்படாமல் கேட்பாரற்று விட்டுவிடப்படுவீர்களே. அந்த நாளில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய துன்பத்திலிருந்து இன்று நீங்கள் விலக வேண்டும். அஞ்சு கொள்ளுங்கள். உள்ளச்சத்தோடு வாழக்கூடிய இந்த வாழ்க்கையின் மீது, சத்தியத்தின் மீது நீங்கள் நிலைகொள்ள வேண்டும். ஒருபோதும் தவறிட வேண்டாம். இந்த உள்ளத்தில் இருக்கக்கூடிய சத்தியமான அழகான வாக்குகளை பின்பற்றுங்கள். வேதம் இறக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அந்த வேதத்தை மீறுவோர் நீங்கள் இருக்கக்கூடாது. அகிலங்களின் இறைவன் என்று கொடுத்துக் கொண்டிருக்கின்றது. வானங்களையும் பூமியையும் உங்களுக்காக படைத்தான். வானங்கள் இல்லாமல் பூமி இல்லை, பூமி இல்லாமல் நீங்கள் இல்லை. உங்களுடைய காற்றும் உங்களுடைய தண்ணீரும் உங்களுடைய குளிர்ச்சியும் வானங்களிலிருந்து இறங்குகின்றது. உங்களுடைய எண்ணத்தின் மீது சத்தியமாக வானங்களிலிருந்து உங்களுக்காக அறிவிக்கப்படுகின்றது. உங்களுடைய தேவை இது என்று அது ஒரு உணர்வு. அதை பார்க்கக்கூடியவர்களாக நீங்கள் இல்லை, அந்த உணர்வின் மீது நீங்கள் வாழ்ந்து வாருங்கள். இறை ஞானங்களின் மீது நீங்கள் அமர்த்தப்பட்டிருக்கின்றீர்கள், உறுதியாக அமைந்துவிடுங்கள். அதிலிருந்து நீங்கள் விலகக்கூடாது ஒருபோதும். இறைவன் உங்களுடைய நன்மைகளுக்காக எப்பொழுதும் உங்களோடு இருந்து கொண்டிருக்கின்றான், பேசிக் கொண்டிருக்கின்றான். இப்பொழுதும் சரி, இந்த இல்லத்தை விட்டும், தூய்மையான இல்லத்தை விட்டும் நீங்கள் வெளியேறாதீர்கள். உங்களுக்காக எந்த ஒரு இறை வழிபாடும் கிடையாது. இறைவன் உங்களுடைய உள்ளத்தை பார்க்கின்றானா, நீங்கள் அவனை வழிபடுவதற்கு உங்களுடைய உடலை பார்க்கின்றானா என்று கேட்டால் பதில் உள்ளத்தை பார்க்கின்றான். அவனுக்கு வேண்டியது உள்ளத்தினாலான வழிபாடு. அது கட்டிடங்களில் தூய்மைப்படுத்தப்பட்ட கட்டிடங்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்களே, அந்த கட்டிடங்களா அல்லது பூஜை அறைகளா? அல்லது இப்பொழுது நான் கேட்கின்றேன், உங்களுடைய டாய்லெட்டுக்கு நீங்க போறீங்க, திடீர்னு பார்த்தீங்கன்னு சொன்னா ரத்தம் ஊத்தி ஓடுது. இப்போ யாரை அடைப்பீங்க? பயம் படபடக்க ஆரம்பித்து விட்டது. யாரை அடைப்பீர்கள்? டாய்லெட்ல அவ்வளவு அசிங்கத்தோடு உட்கார்ந்துருக்கீங்க, யாரை அடைப்பீங்க? இப்போ டாக்டரையா அல்ல வீட்டில் உள்ள யாரையும் கூப்பிடுவீங்களா? கடவுளேன்னு ஒரு வார்த்தை வருமானாதா? உங்களுடைய வாழ்க்கை எங்க ஆரம்பிக்கிறதுக்கோ, உங்களுடைய கழிவுகள் நீக்கப்படக்கூடியமா அல்லது கழிவுகளை சேர்த்து வச்சுக்கிட்டு குடிச்சிட்டோங்கிற பேர்ல, சுத்தமாயிட்டோங்கிற பேர்ல நீங்க வந்து உங்களுடைய அறைகளில் உட்காந்து அதுக்குன்னு பிரத்யேகமாக நீங்கள் அறைகளை வச்சிருப்பீர்கள். நமாஸ் படிக்கிறவரும் ஜெபம் பண்றவரும் பூஜைகளும் வச்சிருப்பீங்க. அதுக்கப்புறமா நீங்க வந்து அங்க பூஜை பண்ணுவீங்களா, கடவுளை கேட்பீங்களா? அந்த டாய்லெட்ல உட்காந்து நிறைய நீங்க கூப்பிடுவீங்களா? கடவுளை எப்ப கூப்பிடுவீங்க? கூப்பிடுவீங்க இல்லையா? தெரியுது இல்லையா? சத்தியமாக நானாக இந்த இடத்தை கிளீன் பண்ணி வச்சதுனால அங்கே இறைவன் இல்லை. எங்கு கடவுளை தவிர வேறு எந்த குப்பையும் இங்கே கிடையாது, அவனை தவிர அடைக்க முடியாது என்ற அந்த சூழ்நிலை ஏற்படுத்தும் பொழுது அவனை மட்டுமே அடைக்கின்றீர்களே, அதன் காரணமாகத்தானே கழிவுகள் எல்லாம் நீங்கி பிறகு சாவகாசமாக வெளியில் வர்றீங்க. பெரும் கஷ்டத்தை நீக்கி கொண்ட நிலையில இறைவன் நீக்கினான் உங்களுடைய கஷ்டத்தை. இப்ப வெளியே வந்ததுக்கு அப்புறமா, சுகமானதுக்கு அப்புறமா என்ன கஷ்டத்தை எழுதிக்கிறதே டாக்டர்கிட்ட போறேன். இனிமே அவர் காப்பாற்றுவார். காப்பாற்றப்பட்டு ஒரு செகண்ட் கூட ஆகல, வெளியே வந்து டாக்டர் நான் போறேன். இது என்ன காரணம் தெரிஞ்சுக்கிறது? எவ்வளவு கேடு! வடிகட்டில் இறைவன் விட்டு விட்டான் என்பதை தவிர வேற என்ன இதற்கான பதில்? சிந்தித்து உணர்ந்து நீங்கள் செயல்படாத வரையில் இந்த வேதத்தை ஓதுவது என்பது, கவனிப்பது என்பது பொறுமையை கொண்டு மட்டும்தான். சத்தியம் வேண்டும், அசத்தியம் கெட்ட வார்த்தையை பேசுவனோடு எப்படி நீங்கள் சகவாசம் வைத்திருக்கிறீர்கள்? இது இந்த மாதிரி நோய், அது அந்த மாதிரி நோய், நான் வந்தது இந்த மாதிரி நோயா அந்த மாதிரி கேட்டுக்க வரல. சுகமாக்கவே மாற்றிய அவ்வளவுதான். இந்த ரிப்போர்ட்டை கையில கொடுக்குறாங்க. இந்த ரிப்போர்ட் யாருக்கு வேணும்? டாக்டருக்கு. அவங்களுக்கு கேட்டா டாக்டருக்கு தான். பிறகு எதுக்கு நீங்க வீட்டுக்கு சொன்னீங்க அந்த ரிப்போர்ட்டை? நான் இதுக்காக தெரிவு செஞ்சேன். ரிப்போர்ட்டை நீ வச்சுக்க, சுகத்தை கொடுன்னு சொன்னா ஆடி போய்வான. ரிப்போர்ட்டை வாங்கிட்டு வர்றமே, அந்த அளவுக்கு கூட அறிவு இல்லையே. ரிப்போர்ட் உங்களுக்கு தான் வேணும், எனக்கு வேண்டாம், எனக்கு சுகம் வேண்டும் சொல்லியிருந்தேன். ஆடி போயிருக்க மாட்டான், வேண்டாம் ரிப்போர்ட்டே எடுக்க மாட்டாங்கள்ல. நீங்க அந்த ரிப்போர்ட்டை வாங்கிட்டு வரீங்க, நீங்களா டாக்டர்? யாருக்கு வேணும் ரிப்போர்ட்? இறைவன் கைவிட்டு விட்டானோ என்று தான் தோன்றுகிறது. இனிமேல் நாம் அவ்விதமாக அல்ல. உங்களுடைய வேத வாக்குகளின் மீது நீங்கள் இப்பொழுது நிலைத்திருக்க வேண்டும். அத்தியாயம் 32:2 வேதம் இங்கே இருக்கக்கூடிய சத்தியம் அனைத்தும் இறக்கி அருளப்படுவது சுகமான உணர்வுகள், அழகான உணர்வுகள், சத்தியமான உணர்வுகள், நியாயமானதும் நீதியானதும். ஆம், இதுதான் சத்தியம், இது தவறு என்று பிரித்தறிவிக்கக்கூடிய இந்த வேதமானது இங்கு அகிலங்களின் இறைவனால் இறக்கி அருளப்பட்டுக் கொண்டிருக்கின்றது என்பது சந்தேகப்பட வேண்டாம். ஏற்றுக்கொள்ளுங்கள், நீங்கள் இறைவன் வழிபாடு நீங்கள் நடத்தியவர்கள். ஏற்றுக்கொள்ளாதீர்கள், உங்களுக்கு எங்கு சென்றாலும் எந்த பிரார்த்தனையும் இல்லை என்று அறிந்து கொள்ளுங்கள். இது ஒரு கடுமையான எச்சரிக்கையாக இருக்கிறோம். நம் இறைவன் நம்மை கைவிட்டுவிடக் கூடாது என்பதன் மீது நம்மை இறைவன் நிலைநிறுத்துவானாக. வேதம் இறக்கி அருளப்படுவது அகிலங்களின் இறைவனிடமிருந்து என்பது சந்தேகப்படாதீர்கள். அந்த அகிலங்களில் நீங்கள் வாழ வேண்டியவர்கள். இந்த பூமியில் மேயக்கூடியவர்கள் இல்லை நீங்கள். உங்களுக்கான அவ்வளவு நெருக்கடிகளும் மனிதர்கள் மூலம் ஏற்படும் பொழுது கடவுளே என்று மேலே திரும்புவீர்கள். வானங்களும் பூமியும் உங்களுக்கு தேவை என்று அறியுங்கள். பூமியை ஒட்டி அடிப்படையில் நாம் வாழ்ந்து முடித்தாகிவிட்டது, இப்பொழுது திரும்ப வேண்டிய நிலை. இந்த இரண்டுக்கும் சேர்த்து நீங்கள் கூறுங்கள், அகிலங்களின் இறைவனே என்று திரும்புங்கள். பெயர் வைக்காதீர்கள், அகிலங்கன் இறைவனை திரும்புங்கள். அவன் ஒருவன் உங்களுக்கு போதுமான சாட்சியமாக இருப்பான். உங்களுடைய வாழ்க்கை முழுமைக்கும் நீங்கள் மற்ற மனிதர்களுக்கும் சாட்சியமாக இருப்பீர்கள். சாட்சியாளர்களாக நீங்கள் உயர்த்தப்பட இருக்கின்றீர்கள். இறைவனுக்கு பொருத்தமானவர்களாக நிந்திக்கும் ஆன்மாவாக இதுவரையில் வாழ்ந்த ஜனங்கள் இறந்தபோது திருப்தியடையாத இறைவனால் திருப்தியடையாத ஆன்மாவாக டாக்டர்களிடம் தங்களுடைய உயிர்களை தொலைத்துவிட்டு இறைவனை கூப்பிடக்கூடிய அருகதை இல்லாதவர்களாக உயிர்நீத்தார்களே, இன்டென்சிவ் கேர் யூனிட்ல அந்த மாதிரி உங்களுடைய மரணம் ஏற்படாது. விதிக்கப்பட்ட நேரத்தில் விதிக்கப்பட்ட காலத்தில் அது நிறைவேறிய தீரும். அது எங்கிருந்த போதிலும் சரியே மரணம் ஒன்றடைந்து தீரும் என்பதன் மீது உறுதியாக அறிந்து நான் என்னை காப்பாற்றிக் கொள்வேன், டாக்டர் காப்பாற்றிக் கொள்வேன் என்ற அந்த எண்ணத்தை நீக்க அசுத்தம் நீங்கிவிடும். இனி உங்களுடைய எண்ணங்களின் மீது சத்தியமாக வழிபடுவீர்கள். எது நன்மையோ அதன் மீது வழிபடுவீர்கள். மனிதர்களுடைய அறிவை கேட்க மாட்டீர்கள். புத்தகங்களை படிக்க மாட்டீர்கள். இறைவன் உங்களுக்கு போதுமானதாக இருப்பான் என்ற அந்த எண்ணத்தோடு அந்த திருப்தியோடு இந்த வகுப்பை என்று முடித்துக் கொள்வோம். அடுத்த மாதம் ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 6 மணிக்கு